வணக்கம் மாணவர்களே, இது உங்கள் உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியூடாக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் பண்டாரவளை, தமிழ் மத்திய கல்லூரியைச் சேர்ந்த நடன ஆசிரியை திருமதி கிருஷாந்தி நடராஜா. உவா மாகாண கல்வி திணைக்களத்தின் ஊடாகவும் உவா சமூக வானொலியின் அனுசரணையின் ஊடாகவும் காப்போத்த சாதாரண தர பரீட்சையை எதிர்நோக்க இருக்கும் மாணவர்களுக்கான வேலை திட்டமாக இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளது. எனவே மாணவர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன் பெறுவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுகமளிக்கும் கலைகளுள் நாட்டிய கலை உன்னதமானது. உலகமயமாகிக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மேலை தேய நாட்டிய கலைகளுடன் பரதநாட்டிய கலையும் இயைபுபடுவது தவிர்க்க முடியாததொன்றாக காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, மனிதனின் உள்ளத்தில் உணர்ச்சியை எழுப்பி இன்பத்தையும் மன நிறைவையும் கற்பனை வளத்தையும் உண்டு பண்ணுவது நாட்டிய கலையாகும். யதோ ஹஸ்த ஸ்ததோ திருஷ்டி, யதோ திருஷ்டி ஸ்ததோ மனக, யதோ மனக ஸ்ததோ பாவக, யதோ பாவக ஸ்ததோ ரசக. ஆம், கைகள் செல்லுகின்ற இடத்திற்கு கண்கள் செல்ல வேண்டும், கண்கள் செல்லும் இடத்தில் மனம் தொடர வேண்டும், மனம் செல்லும் இடத்தில் பாவம் தோன்றும், பாவம் இருக்கும் இடத்தில் ரசம் உண்டாகும். இது நாட்டிய கிரமம். இதனை மனத்தில் கொண்டு நடனத்தை நடன மாணவர்கள் பயில்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயம். அந்த வகையில் தரம் 6 தொடக்கம் 11 வரையில் நடனத்தினை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நடன வகுப்பறையில் நுழைவது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இந்த அனுபவத்தை நீங்கள் பாடசாலையில் பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். ஆம், இன்று நாம் பார்க்கவிருக்கும் தேர்ச்சியானது மாணவர்களே, நடனங்கள் தொடர்பான அடிப்படை அம்சங்களையும் எண்ணக்கருக்களையும் விளக்குவார். தேர்ச்சி மட்டம் பரதநாட்டியத்தின் அடிப்படை எண்ணக்கருக்களை அறிந்து கூறுவார். செயற்பாடு, பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறை பற்றி அறிவோம். ஆம் மாணவர்களே, நாம் இன்று அவதானிக்கப் போகும் செயற்பாடு பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறை பற்றி அறிதல். அதாவது பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில் காணப்படும் உருப்படிகள். இதனை நாட்டிய சம்பிரதாய உருப்படிகள் என்றும் கூறலாம். நாட்டிய சம்பிரதாய உருப்படிகள் என்றும் கூறலாம். ஆம் மாணவர்களே, பாட அலகினுள் செல்ல முன்னதாக ஒன்றை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றேன். சில குறிப்புகளை எடுத்துக்கொள்ளவும் வினாக்களை அறிந்து கொள்ளவும் முன் ஆயத்தமாக உங்களுக்கு தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொள்ளவும். ஆம் மாணவர்களே, நாம் நாட்டிய சம்பிரதாய உருப்படிகளை பின்வரும் அடிப்படையில் வேறுபடுத்தி அறிந்திருத்தல் வேண்டும். அதாவது பரதநாட்டிய சம்பிரதாய உருப்படிகளின் நிகழ்ச்சி ஒழுங்கினை அறிதல். பரதநாட்டிய சம்பிரதாய உருப்படிகளின் நிகழ்ச்சி ஒழுங்கு, அவற்றினை அறிதல். அதேபோல நிறுத்த நிறுத்திய உருப்படிகளை அறிதல். நிறுத்த நிறுத்திய உருப்படிகளை அறிதல். உருப்படிகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை அறிதல். உருப்படிகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை அறிதல். இவ்வுருப்படிகளை இயற்றிய வாக்கேயக்காரர்களை அறிதல். நாம் அவதானிக்க இருக்கும் உருப்படிகளை இயற்றிய வாக்கியக்காரர்களை அறிது. அடுத்ததாக, இவ்வுருப்படிகளை கச்சேரி அமைப்புக்குள் கொண்டு வந்தவர்களை பற்றி அறிதல். ஆம், நீங்கள் அறிந்துள்ள நடன உருப்படிகளை நாம் இப்போது கேட்டால் உங்களுடைய பதில் எவ்வாறு இருக்கும்? அதாவது, வகுப்பில் செயன்முறை விடயத்தோடு தொடர்புடைய உருப்படிகளாக நீங்கள் கூறுவீர்கள். ஆம், தரம் 11 நீங்கள் கற்கும் கற்றுக்கொண்டிருக்கும் உருப்படிகளான அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம் இவை மூன்றையும் நீங்கள் தற்போது கற்றுக்கொண்டிருப்பீர்கள், கற்று ஆடி பழகிக்கொண்டும் இருப்பீர்கள். ஆம், நாம் முதலில் கூறிய விடயம் உருப்படிகள் பற்றிய நிகழ்ச்சி ஒழுங்கு. அதாவது, சம்பிரதாய நாட்டிய உருப்படிகளின் வரிசை கிரமமென்று எடுத்துக்கொள்வோமாயின், முதலாவதாக அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனை, ஜாவளி, அஷ்டபதி, தில்லானா, ஸ்லோகம். மீண்டும் ஒருமுறை அந்த வரிசை ஒழுங்கினை அவதானிப்போம். முதலாவது அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனை, ஜாவளி, அஷ்டபதி, தில்லானா, ஸ்லோகம் ஆகிய உருப்படிகள் அமைய பெற்றுள்ளது. இதனை நாம் பரதநாட்டிய சம்பிரதாய உருப்படிகளின் நிகழ்ச்சி ஒழுங்கு என்போம். மாணவர்களே, இவ்வுருப்படிகளை ஒரு கச்சேரி அமைப்பு முறைக்குள் கொண்டு வந்தவர்கள்தான் நம் தஞ்சை சகோதரர்கள். ஆம் மாணவர்களே, ஒரு கச்சேரி அமைப்பு முறை என்னும் போது நாம் மீண்டும் அவதானிக்கலாம், நாம் அடவுகள் பயிலுகின்ற வேளையிலும் முதலாவதாக தட்டடவு, பின்னர் நாட்டடவு, பின்னர் பரவலடவு என்ற வரிசையில் நமக்கு வகுத்து தந்தவர்களும் இதே தஞ்சை நால்வர்களாவர். அதுபோல இந்த உருப்படிகளையும் நமக்கு வகுத்து கொடுத்தது இதே தஞ்சை சகோதரர்கள். ஆம் மாணவர்களே, தொடர்ச்சியாக நாம் இப்போது பார்த்த ஒழுங்கில் பார்க்கப்பட்ட இந்த உருப்படிகளை தனித்தனியே அறிந்திருத்தல் வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு தேவையான குறிப்புகளை நீங்கள் இப்போது எடுத்துக்கொள்ள ஆயத்தமாகலாம். நாம் இப்போது முதலாவது பரதநாட்டிய கச்சேரி அமைப்பில் முதலாவதாக ஆடப்படும் உருப்படி அலாரிப்பு, அதனை பற்றி பார்ப்போமானால், இது உருப்படிகளின் வரிசையில் ஆரம்ப நிகழ்ச்சியாக விளங்குகிறது. ஆம் மாணவர்களே, இவ்வுருப்படியானது நடனம் ஆடுபவர் தன் உடலை மலராக நினைத்து அதனை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது போல அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது, நடனம் ஆடுபவர் தன்னுடைய உடலை மலராக நினைத்தல் வேண்டும். பிறகு கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது போல அலாரிப்பு அமைய பெற்றுள்ளது. அலர் என்பது தமிழில் மலர்வது என்று பொருள்படுகிறது. எனவேதான் எமது உடலை நாம் மலராக நினைத்தல் வேண்டும். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாம் ஆடுகின்ற இந்த அலாரிப்பில் பல இடங்களில் அஞ்சலி ஹஸ்தம் பிடிப்பதை நீங்கள் அவதானித்திருக்கக்கூடும். எனவே குரு தெய்வம் சபையோருக்கு அஞ்சலி செலுத்தும் உருப்படி என்று அலாரிப்பினை கூறுவோம். குரு தெய்வம் சபையோருக்கு அஞ்சலி செலுத்துவதாக இந்த உருப்படி காணப்படுகிறது. அலாரிப்பின் செய்முறை நீங்கள் அறிந்தவையே. ஆம், அதாவது இங்கு அபிநயங்கள் இல்லாமல் அங்கம் பிரத்தியாங்கம் உபாங்கங்களால் செய்யப்படும். இது தாள கட்டுப்பாட்டுக்குள் அமைந்த ஒரு உருப்படி. நீங்கள் ஆடும்போது இதன் சொற்கட்டினை செவிமடுத்திருப்பீர்கள். ஆம், அவற்றையும் சற்று ஞாபகத்திற்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றேன். அவதானியுங்கள். தலங்கு தக்க ததிங்கு நத்தும் த தெய் தெய்யும் த தாம் கிட்டத்தக்க த தெய் தெய்யும் த தாம் கிட்டத்தக்க தாம். இவ்வாறான அடிப்படையில் வெறும் சொற்கட்டுகளால் அமைக்கப்பெற்றது இந்த அலாரிப்பு. அது மாத்திரமல்ல, தாம் திதா தெய் ததை தாம் திதா தெய் ததை போன்ற சொற்கட்டுகளும் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது விளம்ப மத்திம துரித காலங்களில் ஆடப்படுவதை அறிந்திருப்பீர்கள். எனவே மாணவர்களே, இதனை நாம் நிறுத்த உருப்படி என்று சொல்கிறோம். நிறுத்த உருப்படி என்றால் என்ன? அவ்வாறு நோக்குகையில் நிறுத்தம் என்பது அபிநயங்கள் இன்றி சரீரத்தை, அதாவது எமது உடலை வேண்டிய வகையில் அசைப்பதும் வளைப்பதும் ஆகும். நிறுத்தம் என்பது என்ன? அபிநயங்கள் இன்றி சரீரத்தை அல்லது எமது உடலை வேண்டிய வகையில் அசைப்பதும் வளைப்பதும் ஆகும். இங்கு தாளத்திற்கும் லயத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. அதாவது தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கருத்தை புலப்படுத்தாது. இது தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கருத்தை புலப்படுத்தாது. எனவே அடவுகள் மட்டும் ஆடப்படுவதை அவதானிக்கலாம். அவற்றை நாம் நிறுத்தம் என்று கூறுவோம். ஆம், எனவே அலாரிப்பு ஒரு நிறுத்த உருப்படியாகும். இந்த அலாரிப்பு ஐந்து ஜாதிகளிலும் ஆடப்படுவது உண்டு. ஐந்து ஜாதிகள் என்று சொல்லும் வேளையில் திஷ்டம், சதுஷ்டம், கண்டம், மிஷ்டம், சங்கீர்ணம் போன்ற நடைகளை நாம் அவதானிக்கலாம். அதுபோல இதன் ராகம் நாட்டையாகவும் தாளம் திஷ்ட ஏகமாகவும் அமைந்துள்ளது. சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை, அலாரிப்பு ஐந்து ஜாதிகளிலும் ஆடப்படுவதுண்டு. அதாவது திஷ்டம், சதுஷ்டம், கண்டம், மிஷ்டம், சங்கீர்ணம் போன்ற ஜாதிகளில் ஆடப்படுவதுண்டு. ஆம், நாம் மேலே பார்த்தோம் நிறுத்த உருப்படி அலாரிப்பு. அதுபோல நிறுத்தம் என்பது புரிந்து கொண்ட நாம், நிறுத்தம் என்பது என்ன எனில் புரிந்து கொண்ட நாம் இப்போது நிறுத்தியம் பற்றி பார்ப்போம். நிறுத்தியம் என்றால் என்ன? அதாவது ரசபாவங்களை காட்டி அபிநயித்தல் என பொருள்படுகின்றது. அபிநயத்தை காட்டி, ரசபாவங்களை காட்டி அபிநயித்தல் என்று பொருள்படுகின்றது. ஆம், கீதம், அபிநயம், பாவம் இவைகளைக் கொண்டு தாள கட்டுவிடாமல் ஆடுவதாகும். ரசபாவங்களை காட்டி அபிநயித்தல் நிறுத்தியம். அதுபோல இங்கு கீதம், அபிநயம், பாவம் இவைகளைக் கொண்டு தாள கட்டுவிடாமல் ஆடுவது நிருத்தியம். ஆம், தாளத்தினை பாதங்களும் பாவ அபிநயங்களை கண்களும் கைமுத்திரைகளும் வெளிக்கொணரும். எம்முடைய தாளத்தினை பாதங்களும் பாவ அபிநயங்களை கண்களும் கைமுத்திரைகளும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. ஆமாணவர்களே, இப்போது நாம் அலாரிப்பு பற்றிய முழு விளக்கத்தினையும் அறிந்து கொண்டோம். எனவே அலாரிப்பு ஒரு நிறுத்த உருப்படியாகும். நிறுத்தியம் என்றால் என்ன? ரசபாவங்களை காட்டி அபிநயித்தல். இதை மனத்திற்கொண்டு நாம் தொடர்ந்து அவதானிக்கப் போகின்ற உருப்படிகளை நிறுத்தம் நிறுத்தியம் என்ற வகையினை புரிந்து கொள்ளல் வேண்டும். ஆம், அடுத்ததாக ஜதீஸ்வரம் என்னும் உருப்படியை நோக்குவோம். இது அலாரிப்புக்கு அடுத்த நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. இது ஸ்வரங்களையும் ஜதிகளையும் கொண்டதாக இருக்கின்றது. ஸ்வரங்களையும் ஜதிகளையும் கொண்டதாக காணப்படுகின்றபடியினால் இதனை நாம் ஜதீஸ்வரம் என்று கூறுகிறோம். ரைட், ஸ்வரங்கள். அப்படி ஒரு விடயத்தை நாம் முன்வைக்கையில், உதாரணத்துக்கு ஆரபி ஜதீஸ்வரத்தை நீங்கள் கற்றிருப்பீர்கள், அல்லது சாவேரி ஜதீஸ்வரத்தை கற்றிருப்பீர்கள். அதில் தீர்மானத்திற்கு முன்னதாக ஸ்வரங்கள் பாடப்பட்டு பின் தீர்மானத்திற்கு நுழைவதை அவதானிக்க முடியும். அதற்கு பிறகு கோர்வைகள் என்ற அடிப்படையில் நாம் ஜதீஸ்வரத்தை மேற்கொள்வோம். ஆம், இங்கு பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற பகுதிகளை உடையதாக ஜதீஸ்வரம் காணப்படுகிறது. அது மட்டுமன்றி இந்த உருப்படியை மெருகூட்டுவதற்காக இங்கு மெய் அடவுகள் பயன்படுத்தப்படும். அந்த மெய் அடவுகளானது ஆரம்பத்திலும் இடையிலும் இறுதியிலும் செய்யப்படுவதை நாம் அவதானிக்கலாம். ஜதீஸ்வரத்தின் ஸ்வரங்களுக்கு ஏற்றாற்போலதான் கோர்வைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஜதீஸ்வரத்தின் ஸ்வரங்களுக்கு ஏற்றாற்போல கோர்வைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் காணப்படும் கோர்வைகள் தாளக்கதியாலும் அடவுகளினாலும் வேறுபட்டிருக்கும். ஜதீஸ்வரமானது பல ராகங்களிலும் தாளங்களிலும் கையாளப்பட்டு வருகிறது. அதனை நாம் அறிவோம். அந்த வகையில்தான் நீங்கள் கற்றது ஆரபி என்றும் அல்லது சாவேரி என்ற ராகத்தில் அமையப்பெற்றதாக நாம் குறிப்பிட்டோம். ஆம், இந்த ஜதீஸ்வரத்தின் உருப்படிகளை இயற்றியவர்கள் பார்ப்போமானால், பொன்னையா பிள்ளை மற்றும் சுவாதி திருநாள் மகாராஜா போன்றோரை குறிப்பிடலாம். ஜதீஸ்வர உருப்படியை இயற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நோக்கின் பொன்னையா பிள்ளை மற்றும் சுவாதி திருநாள் மகாராஜா போன்றோரை குறிப்பிட்டு கூறலாம். ஆம் மாணவர்களே, ஜதீஸ்வரத்தின் ஆடல் முறையை கொண்டு நாம் ஜதீஸ்வரத்தின் லட்சணத்தினை எழுதவும் முடியும். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாட்டிய உருப்படி வரிசையில் மூன்றாவதாக இடம் பெறுவது சப்தம். மூன்றாவதாக இடம்பெறும் உருப்படி சப்தம். இது முதலில் அபிநயத்தை அறிமுகப்படுத்தும் உருப்படியாக கொள்ளப்படுகிறது. அபிநயம், இது முதலில் அபிநயத்தை அறிமுகப்படுத்தும் உருப்படியாக கொள்ளப்படுகின்றது. எனவே நாம் இந்த சப்தத்தினை நிறுத்த உருப்படி என்று கொள்ள முடியுமா, நிறுத்திய உருப்படி என்று கொள்ள முடியுமா? ஆம், அபிநயத்தை அறிமுகப்படுத்துவதால் இது நிறுத்திய உருப்படிகளுள் ஒன்றாக காணப்படுகின்றது. சப்தம் என்பது இறைவனை புகழ்ந்து பாடுவது என பொருள்படும். சப்தம் என்பது இறைவனை புகழ்ந்து பாடுதல். இங்கு ஜதியுடன் ஆரம்பித்து பின்னரே சாகித்யம் இடம்பெறும். சாகித்யத்திற்கு நாம் அபிநயிக்கும் போது நேர்கை, சஞ்சாரிக்கை என்ற அடிப்படையில் பாவத்திற்கு ஏற்றவாறு அபிநயங்களை செய்யலாம் மாணவர்களே. அதாவது சாகித்யம் என்பது பாடல் வரிக்கு நாம் செய்யும் கைகளை நேர்கை எனவும் சஞ்சாரிக்கை எனவும் பாவத்திற்கு ஏற்றாற்போல இங்கு அபிநயம் பிடிக்கப்படும். இதிலும் ஆரம்பத்திலும் இடையிடையிலும் இறுதியிலும் ஜதிகள் இடம்பெறலாம். ஆரம்பத்திலும் சரி, இடையிலும் சரி, இறுதியிலும் சரி ஜதிகள் இடம்பெறுவதை அவதானிக்கலாம். பொதுவாக சப்தங்கள் சிவபெருமான், கண்ணன், முருகப்பெருமான், ஸ்ரீராமன் மேல் பாடப்பட்டவைகளாக காணப்படுகிறது. பல வகையான சப்தங்கள் உண்டு. அதாவது மாணவர்களே, அவற்றை கிருஷ்ண சப்தம், மண்டூக சப்தம், கோதண்ட ராம சப்தம் என்று குறிப்பிடவும் முடியும். இதன் இறுதியில் சாலமுறை அல்லது நமோஸ்துதி என்று முடிவடையும் என நாம் இதனை பார்க்கின்றோம். பெரும்பாலும் ராகமானது ராக மாளிகையாகவும் தாளமானது மிஸ்ட்ர சாப்பு தாளமாகவும் அமைந்துள்ளது. ஆம், நீங்கள் கற்ற சப்தமானது ராக மாளிகையாகவும் மிஸ்ர சாப்பு தாளமாகவும் அமைய பெற்றிருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் உருப்படி வர்ணம். சப்தத்தை தொடர்ந்து வரும் உருப்படி வர்ணமாகும். நாட்டிய உருப்படியில் இதனை நாம் சிகரம் போன்ற உருப்படி என்றும் அல்லது இதயம் போன்ற உருப்படி என்றும் குறிப்பிடுவது உண்டு. அதாவது உருப்படியில் மிக முக்கியமான உருப்படிகளுள் வர்ணம் சிகரம் போன்றதாக அல்லது இதயம் போன்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடனத்திற்குரிய வர்ணம் பதவர்ணம் என்றும் இசைக்குரிய வர்ணம் தானவர்ணம் என்றும் அழைக்கப்படும். வர்ணத்தினை நடனத்திற்கு பதவர்ணம் எனவும் இசைக்கு தானவர்ணம் என்றும் அழைக்கப்படும். அதுபோல வர்ணத்தினை இரண்டு பிரிவுகளாக நோக்கலாம். ஒன்று பூர்வாங்கம், இரண்டாவது உத்தராங்கம். இந்த பிரிவுகளை நாம் மேலும் பூர்வாங்கத்தில் பல்லவி, அனுபல்லவி, முக்தாய்ஸ்வரம் என்ற பகுதிகளை கொண்டதாக அமைந்துள்ளது. உத்தராங்கத்தில் சரணம், சரணஸ்வரம் என்ற பகுதிகள் காணப்படுகின்றது. பதவர்ணம் எப்போதும் சௌக காலத்தில் அதிகம் அமைந்திருப்பதை அவதானிக்கலாம். வர்ணங்களின் சாகித்யமானது ஸ்ருங்கார ரசத்தை தான் வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமன்றி பதவர்ணம் என்பதை சௌகவர்ணம், ஆடவர்ணம் என்றும் அழைப்பது உண்டு. பதவர்ணத்தினை சௌகவர்ணம் என்றும் ஆடவர்ணம் என்றும் அழைப்பது உண்டு. சரணத்திற்கு, அதாவது உத்தராங்க பகுதி என்று சொல்லப்பட்ட இந்த இடத்தில் சரணத்திற்கு எத்துக்கடை பல்லவி, உப பல்லவி, சிட்டை பல்லவி என்றும் அவற்றினை அழைப்பது உண்டு. ஆம் மாணவர்களே, இந்த வர்ணம் நிருத்தமும் நிருத்தியமும் கலந்த உருப்படியாக கூறப்படுகிறது. எனவே நாம் நிருத்திய உருப்படி என்ற அடிப்படையில் இதனை நோக்குவோம். அது மட்டுமன்றி இது 30 தொடக்கம், 45 நிமிடங்கள், அபிநயிக்கும் அளவிற்கு பெரிய ஓர் உருப்படியாகும். இவ்வுருப்படியில்தான் ஒரு நர்த்தகியின் திறமையை கணிப்பிட கூடியதாக காணப்படுகிறது. நர்த்தகி என்பவள் யார் என்று பார்த்தோமானால், நடனம் ஆடுபவளின் திறமையை கணிப்பிட இந்த உருப்படியில்தான் முடியும். ஆமானவர்களே, நாம் சப்தத்துக்கு அடுத்தபடியாக வர்ணம் என்ற உருப்படியை பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்த உருப்படியாக பதம் பற்றி அவதானிக்கலாம். ஆம், இந்த பதத்தில் அபிநயத்திற்கு முழுவதும் உடைய உருப்படி என்றே கூறலாம். இங்கு ஜதிகளோ அல்லது கோர்வைகளோ காணப்பட மாட்டாது. அபிநயத்திற்கு முழுவதும் உடைய உருப்படி, நாயக நாயகி பாவம் நிறைந்த உருப்படியாக பதம் கூறப்படுகின்றது. ஆம், அது மட்டுமன்றி ஸ்ருங்கார பாவத்தினை வெளிப்படுத்தும் ஓர் உருப்படி. இது மதுர பக்தியை வெளிப்படுத்துகின்றது. நாயக நாயகி பாவம் நிறைந்த உருப்படி என்பதால் மதுர பக்தி இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் லோக தர்மி நாட்டிய தர்மி பற்றியும் கற்றிருப்பீர்கள். அவ்வாறான லோக தர்மி நாட்டிய தர்மி மூலம் இதனை அபிநயித்து காட்டலாம். இவை பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற பகுதிகளை கொண்டிருக்கும். சில பதங்களில் அனுபல்லவியில் அல்லது கடைசி சரணத்தில் இயற்றியவரின் பெயர்கள் கூட உண்டு. பதம் என்ற உருப்படியை இயற்றியவர்கள் பற்றி நோக்கினால் மாரிமுத்தாப்பிள்ளை, முத்துத்தாண்டவர், பாபநாசம் சிவன் போன்றோரை நாம் குறிப்பிட முடியும். மாரிமுத்தாப்பிள்ளை, முத்துத்தாண்டவர், பாபநாசம் சிவன். ஆம் மாணவர்களே, பதம் என்பது மிகவும் சுருக்கமான முறையில் உங்களுக்கு குறிப்புகளாக சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள். இப்போது நாம் அடுத்த உருப்படிக்கு செல்வோம். அடுத்த உருப்படியாக இங்கு கீர்த்தனை பற்றி அவதானிப்போம். ஆம், கீர்த்தனை என்பது இசைப்பாடல், புகழ்ச்சி என பொருள்படுகிறது. இசைப்பாடல், புகழ்ச்சி, அதாவது இங்கும் நாம் ஓர் இறைவனை பற்றி புகழ்வதாக கூட அமையலாம். பாடல் புகழ்வதாக அமையலாம். பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அங்கங்களையும் கீர்த்தனை கொண்டிருக்கின்றது. பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அங்கங்களை கொண்டுள்ளது. ஆம், 16 நூற்றாண்டில் புரந்தரதாசர் பல்லவி அனுபல்லவி சரணம் ஆகிய பகுதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். பல்லவி அனுபல்லவி சரணம் ஆகிய பகுதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். இது இறைவன் மேல் இறைவனை புகழ்ந்து பாடுவதாக காணப்படுவதால் என்னவோ பக்தி சுவை மிகுந்த உருப்படியாக கருதப்படுகின்றது. பக்தி சுவை மிகுந்த உருப்படியாக கருதப்படுகின்றது. இதில் சாகித்யம் முக்கிய அம்சமாக காணப்படும். இதனை, அதாவது கீர்த்தனையை இயற்றிய வாக்கியக்காரர்கள் தியாகராஜர், பாபநாசம் சிவன், பொன்னையா பிள்ளை. கீர்த்தனை எனும் உருப்படியை இயற்றியவர்களை நாம் அவதானித்தால் தியாகராஜர், பாபநாசம் சிவன், பொன்னையா பிள்ளை போன்றோரை குறிப்பிட்டு கூறலாம். ஆம், கீர்த்தனை என்பது பக்தி சுவை மிகுந்த உருப்படி, அதாவது இசைப்பாடல், புகழ்ச்சி என பொருள்படும். பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற அங்கங்களையுடையது. அதனை இயற்றியவர்கள் தியாகராஜர், பாபநாசம் சிவன், பொன்னையா பிள்ளை போன்றோர். ஆம் மாணவர்களே, நாம் அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனை பற்றி அவதானித்தோம். அடுத்த உருப்படியாக நாம் பார்க்கவிருப்பது ஜாவளி. ஜாவளி என்ற உருப்படி ஸ்ருங்கார ரசத்தை வெளிப்படுத்தும் உருப்படியாகும். இது நாயகி நாயக ஷகி பாவத்தை வெளிப்படுத்தும் உருப்படியாக கருதப்படுகின்றது. ஆம், இதற்கு முன்னதாக நாம் பதம் பற்றி நோக்குகையில் நாயக நாயகி பாவம் நிறைந்த உருப்படி, எனவே அது மதுர பக்தியை வெளிப்படுத்தி காட்டியது. இங்கு நாயகி நாயக ஷகி பாவத்தை வெளிப்படுத்தும் உருப்படி, ஷகியையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆம், இது பல்லவியை கொண்டு பல சரணங்களை கொண்டிருக்கும். பல்லவி இருக்கும், பல சரணங்களையும் கொண்டிருக்கும். தெலுங்கு, கன்னடம், தமிழ் மொழிகளில் ஜாவளி அமைந்து காணப்படுகிறது. தெலுங்கு, கன்னடம், தமிழ் மொழிகளில். ஆம், இவ்ஜாவளி என்ற உருப்படியானது உற்சாக மூட்டக்கூடியதாகவும் சுலபமானதாகவும் காணப்படுகிறது. உற்சாக மூட்டக்கூடிய ஒரு உருப்படியாகவும் சுலபமானதாகவும் மிகவும் இலகுவாகவும் செய்யக்கூடியதாய் இருக்கும். ஜாவளி எனும் உருப்படியை இயற்றியவர்கள் நோக்குவமாயின் சுவாதி திருநாள், தர்மபுரி சுப்பராயர், பட்டாபிராமையர் இவர்களை குறிப்பிட்டு கூற முடியும். சுவாதி திருநாள், தர்மபுரி சுப்பராயர், பட்டாபிராமையர். ஆம் மாணவர்களே, மீண்டும் ஜாவளி என்பது நாயக நாயக ஷகி பாவத்தை, நாயகி நாயக ஷகி பாவத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஸ்ருங்கார ரசத்தை வெளிப்படுத்துகிறது. இதில் பல்லவியோடு பல சரணங்கள் காணப்படுகின்றது. தெலுங்கு, கன்னடம், தமிழ் மொழிகளில் காணப்படுகின்றது. உற்சாக மூட்டக்கூடியதாகவும் சுலபமானதாகவும் காணப்படும். அது மாத்திரமின்றி இயற்றியவர்கள் சுவாதி திருநாள், தர்மபுரி சுப்பராயர், பட்டாபிராமையர். ஆம் மாணவர்களே, நாம் ஜாவளி என்ற உருப்படியின் பின்னர் பார்க்கவிருப்பது அஷ்டபதி. ஆம், ஜெயதேவரால் இயற்றப்பட்ட உருப்படி இதுவாகும். அஷ்டபதி என்பது ஜெயதேவரால் இயற்றப்பட்ட உருப்படி. இவ்வுருப்படியினை கீத கோவிந்தம் என்றும் அழைப்பர். கீத கோவிந்தம் என்றும் அழைப்பர். இங்கு காணப்படும் கதாபாத்திரங்களாக நாம் ராதை, கிருஷ்ணன், ஷகி போன்றோரை குறிப்பிடலாம். அஷ்டபதியின் கதாபாத்திரங்களாக காணப்படுபவர்கள் ராதை, கிருஷ்ணன், ஷகி. ஆம், கிருஷ்ண பரமாத்மாவிடம் ராதை கொண்ட அன்பினை சித்தரித்து காட்டுவதாக அஷ்டபதி காணப்படுகிறது மாணவர்களே. அது மட்டுமன்றி இதில் எட்டு கண்டிகை உள்ளதால் அஷ்டபதி என்று அழைக்கப்படுகின்றது. இதில் எட்டு கை உள்ளதால் இவ்வுருப்படியானது அஷ்டபதி என அழைக்கப்படுகின்றது. இவ்வுருப்படி ஸ்ருங்கார ரசத்தை கொண்டுள்ளது. இதுவும் பல ராகத்திலும் தாளத்திலும் அமைந்து காணப்படும். ஸ்ருங்கார ரசத்தை கொண்டுள்ளது அஷ்டபதியானது. பல ராகங்களிலும் பல தாளத்திலும் அமைந்துள்ளது என்பதை அறிந்து கொள்வோம். ஆம், அஷ்டபதிக்கு இன்னொரு பெயராக கீத கோவிந்தம் என்றும் நாம் இதனை அழைப்பதுண்டு. இது ஜெயதேவரால் இயற்றப்பட்ட உருப்படி. ராதை, கிருஷ்ணன், ஷகி போன்ற கதாபாத்திரங்களை உடையதாக காணப்படுகின்றது. ஆம், அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தில்லானா. சங்கீத சொற்கட்டுகளை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட உருப்படி இந்த தில்லானா. இது சாகித்யத்தில் ஸ்வரங்களும் ஜதிகளும் கலந்து காணப்படும். இதன் சாகித்யத்தில் ஸ்வரங்களும் ஜதிகளும் கலந்து காணப்படும். இதன் அங்கம் பல்லவி சரணமாகும். சிலவற்றில் அனுபல்லவியும் உண்டு. இதன் அங்கம் பல்லவி சரணம். சில தில்லானாக்களில் அனுபல்லவியும் உண்டு. அத்தோடு இத்தில்லானா நாத்ருதீம் உதரதீம் தனதிரணம். நாத்ருதீம் உதரதீம் தனதிரணம் போன்ற சொற்கட்டுக்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது தில்லானா பாடுகின்ற போது இவ்வாறான சொற்கட்டுக்கள் இங்கு பாடப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். நாத்ருதீம் உதரதீம் தனதிரணா போன்ற சொற்கட்டுக்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். தில்லானா என்ற உருப்படிகளை இயற்றியவர்கள் பற்றி பார்த்தால், சுவாதி திருநாள் மகாராஜா, ராமநாதபுரம் சீனிவாசம் பிள்ளை, பாபநாசம் சிவம் போன்றோரை குறிப்பிட்டு கூறலாம். சுவாதி திருநாள் மகாராஜா, ராமநாதபுரம் சீனிவாசம் பிள்ளை, பாபநாசம் சிவன் போன்றோரை குறிப்பிடலாம். இது மிகவும் விறுவிறுப்பு நிறைந்த உருப்படியாகும். தில்லானா என்பது மிகவும் விறுவிறுப்பு நிறைந்த உருப்படியாகும். இது ஓர் நிறுத்த உருப்படி. தில்லானா நிறுத்த உருப்படி. இசை நாட்டிய கச்சேரிகளில் இறுதியாக இடம்பெறுவது என்று பார்த்தோமேயானால் அது தில்லானா. இசை நாட்டிய கச்சேரிகளில் இறுதியாக இடம்பெறும் உருப்படி தில்லானாவாகும். ஆம் மாணவர்களே, இப்போது நாங்கள் தில்லானா பற்றி பார்த்தோம். அதாவது விறுவிறுப்பு நிறைந்த உருப்படி, இது நிறுத்த உருப்படி, இசை நாட்டிய கச்சேரிகளில் இறுதியாக இடம்பெறும், சங்கீத சொற்கட்டுகளை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட உருப்படி, நாத்ருதீம் உதரதீம் தனதிரணா போன்ற சொற்கட்டுகள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். சரி மாணவர்களே, இறுதியாக நாம் ஸ்லோகம். ஸ்லோகம் என்றால் எவ்வாறாக அமைய பெற்றுள்ளது? ஆம், தாளத்தில் பாடப்படாது. இது தாளத்தில் பாடப்படாது. கவிதைகளை ராகமாக நீட்டி பாடுவது ஸ்லோகமாகும். தாளத்தில் பாடப்படாது. கவிதைகளை ராகமாக நீட்டி பாடுவது ஸ்லோகமாகும். சரி மாணவர்களே, இந்த ஸ்லோகத்தினை தமிழில் வசந்தம் என்றும், வடமொழியில் ஸ்லோகம் என்றும், தெலுங்கில் பத்தியம் என்றும் கூறுவர். தமிழில் வசந்தம் என்றும், வடமொழியில் ஸ்லோகம் என்றும், தெலுங்கில் பத்தியம் எனவும் கூறுவர். ஆம், கிருஷ்ணா கானாபிந்தம் போன்ற வடமொழி கவிதைகளும், நடராசர் பத்து திருவாசகம், பிள்ளைத்தமிழ் போன்ற தமிழ் மொழி கவிதைகளும் பாடப்பட்டு அபிநயிப்பர். தாளத்தில் பாடப்படாது. கவிதைகளாக ராகமாக நீட்டி பாடுவது ஸ்லோகம். ஸ்லோகம் வடமொழியில் கூறப்படும், தெலுங்கில் பத்தியம் எனவும் அழைக்கப்படும், தமிழில் வசந்தம் என்றும் அழைக்கப்படும். சரி மாணவர்களே, இப்போது நாம் பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில் அமைந்த உருப்படிகள் பற்றி, உருப்படிகளின் வரிசை கிரமத்தினை நாம் அறிந்தோம். எனவே இப்போது பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில் காணப்படும் உருப்படிகள் எவை என கேட்டால் நீங்கள் கூறக்கூடியது அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனை, ஜாவளி, அஷ்டபதி, தில்லானா, ஸ்லோகம் ஆகிய உருப்படிகள். எனவே இவ்வுருப்படிகளை ஒரு கச்சேரி அமைப்பு முறைக்குள் நமக்கு தந்தவர்கள் தஞ்சை சகோதரர்கள். ஆம், நாம் நிறுத்தம் என்றால் என்னென்று அவதானித்தோம், நிறுத்தியம் என்றால் என்னென்று அவதானித்தோம். அத்தோடு நாம் இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நீங்கள் அனைவரும் பரீட்சைக்கு தயாராகும் போது பகுதி ஒன்றில் காணப்படும் வினாவுக்கும் பகுதி இரண்டில் காணப்படும் வினாக்களுக்கும் எந்த விதத்தில் பதில் அளிக்க முடியும் என்பதை பற்றி நோக்கினால், பகுதி ஒன்றில் முதல் 40 வினாக்கள் காணப்படும். 40 வினாக்களையும் நீங்கள் சரியாக வாசித்து அதற்கு பொருத்தமான விடையை இனம் கண்டு புள்ளடி இடுவீர்கள். ஆம், பகுதி 2 முதலாவது வினா 12 புள்ளிகளுக்கு ஆனது. 12 புள்ளிகளுக்கும் 10 வினாக்கள் அங்கு காணப்படும். அவற்றிற்கு விடை அளிப்பது கட்டாயமான வினா. பகுதி 2 ஏனையவை நீங்கள் அறிந்து தெரிந்து விடையளிப்பீர்கள். ஆமாணவர்களே, அந்த வகையில் பகுதி 1 இது தொடர்பான இவ்வுருப்படி தொடர்பான வினாக்களை நாம் பார்ப்போம். அஷ்டபதியின் மறுபெயர் யாது? அஷ்டபதியின் மறுபெயர் யாது? சப்தம் எனும் உருப்படி அமையப்பெற்ற தாளம். சப்தம் எனும் உருப்படி அமையப்பெற்ற தாளம். பரதநாட்டிய சம்பிரதாய உருப்படிகளில் விறுவிறுப்பு நிறைந்த உருப்படி எது? பரதநாட்டிய சம்பிரதாய உருப்படிகளில் விறுவிறுப்பு நிறைந்த உருப்படி எது? ஜதீஸ்வரத்தின் பகுதிகள் எவை? ஜதீஸ்வரத்தின் பகுதிகள் எவை? நடனத்திற்குரிய வர்ணமாக அமைவது எது? நடனத்திற்குரிய வர்ணமாக அமைவது எது? தூய நிறுத்த வகையைச் சேர்ந்த உருப்படி யாது? தூய நிறுத்த வகையைச் சேர்ந்த உருப்படி யாது? தத்தன தனதன தஜொன்னு ஜொனுஜு என தொடங்கும் உருப்படி யாது? தத்தன தனதன தஜொன்னு ஜொனு. ஆம், இவற்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தத்தன தன தன தஜொன்னு ஜொன்னு ஜொன்னு. ரைட், இப்போது விடை தெரிந்திருக்கும். அடுத்ததாக ஜதீஸ்வர கோர்வைகளுக்கு இடையே மெருகூட்டுவதற்காக ஆடப்படும் அடவு எது? ஜதீஸ்வர கோர்வைகளுக்கு இடையே மெருகூட்டுவதற்காக ஆடப்படும் அடவு எது? வர்ணம் எனும் உருப்படியில் காணப்படும் இரு பகுதிகளும் எவை? வர்ணம் எனும் உருப்படியில் காணப்படும் இரு பகுதிகளும் எவை? ஆமாணவர்களே, இது கடந்த காலங்களில் பகுதி 1 அமையப்பெற்ற வினாக்களாக கருதப்படுகின்றது. அதுபோல பகுதி 2 முதலாவது வினாவிற்கும் இவ்வினாக்கள் பொருந்தக்கூடியதாக உள்ளது. ஆம், எனவே நீங்கள் இவ்வினாக்களுக்கான விடைகளை இப்போது தெரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களால் இவ்வினாக்களுக்கான விடைகளை எழுதவும் முடியும். ஆம், இதுபோல 2020 நடைபெற்ற காபோத சாதாரணதர பரீட்சையில் பகுதி 2 வினாவாக இவ்வாறான ஒரு வினா காணப்பட்டது. அதில் முதலாவது உபபிரிவு வினா பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில் முதன் முதலாக இடம்பெறும் நிறுத்திய உருப்படி எது? பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில் முதன் முதலாக இடம்பெறும் நிறுத்திய உருப்படி எது? அடுத்த உபபிரிவு வினா இவ்வுருப்படியின் லட்சணத்தினை எழுதுக. இவ்வுருப்படியின் லட்சணத்தினை எழுதுக. ஆம், அதிலே 3 உபபிரிவு வினா இவ்வுருப்படியின் ராகம் தாளம் என்பவற்றை குறிப்பிட்டு அதன் முதலாவது கண்டிகையினை இசைக்குறியீட்டுடன் எழுதுக. இவ்வாறான வினாவினை நீங்கள் வாசிக்கும் போது மாணவர்களே மிகவும் தெளிவாக வாசிக்க வேண்டும் என்பது
என்னுடைய கருத்தாகும். காரணம், சில மாணவர்கள் வினாக்களை முழுமையாக வாசிக்க முன் முதன் முதலாக இடம்பெறும் உருப்படி என்றவுடன் அவ்வுருப்படியை அலாரிப்பாக மாற்றி எழுதுவது உண்டு. எனவே இரண்டாவது சொல்லப்பட்ட உருப்படியின் லட்சணமாக கொள்ளும் போது அந்த வினாக்கள் முழுவதும் பிழையாக அமைந்து போய்விடும். எனவே வினாவினை நீங்கள் எப்போதும் வாசிக்கும் போது மிக தெளிவாகவும் வாசித்தல் அவசியம் என்பதை அறிந்து கொள்ளவும். அதேபோல் 2015 ஆண்டில் தரப்பட்ட வினா பரதநாட்டிய சம்பிரதாய உருப்படிகளில் முதலாவதாக ஆடப்படும் உருப்படி. அவ்வாறு அமையும் பட்சத்தில் அது அலாரிப்பு எனும் விடையை உடையதாக அமைகின்றது. இப்ப மேலே கூறப்பட்டது பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில் முதன் முதலாக இடம்பெறும் நிறுத்திய உருப்படி. எனவேதான் நாம் இப்போது கற்கும் போது நிறுத்தம் என்றால் என்ன, நிறுத்தியம் என்றால் என்ன, நிறுத்த உருப்படிகளவை நிறுத்திய உருப்படிகள் எவை என்பதை அவதானித்தோம். எனவே நிறுத்தம் என்பது ரசபாவங்களை நீக்கியதாக அமையும், நிறுத்தியம் என்பது ரசபாவங்களை காட்டி அபிநயிப்பதாக அமையும். எனவே உருப்படிகளின் வேறுபாடுகளையும் நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். சரி மாணவர்களே, இப்போது நாங்கள் இங்கு பார்த்த வினாக்களுக்கு உங்களால் விடை எழுத முடியும் என நம்புகின்றேன். இதுவரைக்கும் இப்பாடத்தோடு இணைந்து செவிமடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை கூறுவதோடு உங்களுக்கு இன்றைய பாடம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். மற்றுமொரு நடன பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திருமதி கிருஷாந்தி நடராஜா. நன்றி, வணக்கம்.